அனைவருக்கும் அவை மோகன்குமாரின் அன்பு வணக்கங்கள். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சேஃபாக இருங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க. இன்றைக்கி சுஜாதா அவர்களின் இன்னொரு கதையை கேட்போம். கதையின் பெயர் மிஸ்டர் முனுசாமி ஒரு 1.2.1. என் பேர் முன்சாமிங்க. ஜென் ஆஸ்பத்திரி கேட்டாண்டா நின்றுக்குன்னு பலகாரம் வாங்கிக்கின்னு வருவேன். அப்புறம் சென்ட்ரலில் உள்ளே விட்டாங்கன்னா சேட்டுங்களுக்கு மூட்டை தூக்குவேன். ஒரிஜினல் வேல் புஸ்தகம்லாம் விற்பேன். நான் ஒன்றா செய்வேங்க, திருட மாட்டேன். எனக்கு ஒருத்தரும் கிடையாது. ஏதோ பொழப்பு அங்கே இங்கே ஓடுறேன். வாத்தியார் படம் மட்டும் பார்ப்பேன். தந்தி பேப்பரில் இந்த வேம்பம் பயம் வந்தேன்னா ஏதாச்சும் படித்து காட்டுவான். அரசியல் பேசுறது இல்லை. ஏவாண்டா இன்றைக்கி என்ன அன்னன்னைக்கு பொய்தை ஓட்டி பிளாட்ஃபாரத்தில் பத்துக்குன்னு நமக்கு சரியே கீது. எப்போது கொஞ்சம் ஷோக்காக இருந்தால் ராயபுரத்தில் அருணாச்சலில் அருணாச்சலம் அவனோட போய் அது ஏன் ஜாமியம் உனக்கலாம். நான் சொல்ல வந்த விஷயமே வேற. திடீர்னு நீ என்ன ஆச்சு? அதான் சொல்ல வந்தேன். ரொம்ப நாளாக நான் ஆஸ்பத்திரி கேட்டாண்டா ஒரு அம்மாவை கவனிச்சு நேர்கிறேன். அம்மானா சின்ன பொண்ணு தான். டாக்டர் படிச்சுட்டு என்னவோ பெரிய படிப்படிக்குது. ஸ்பெஷலாக சும்மா சொல்லக்கூடாது. ஜோதிலட்சுமி மாதிரி உடம்பு, சிரிச்ச முகம். இந்த பையனுங்க பல பேர் ரொம்ப சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க அவளை. அதுங்கிட்டியா? அது இங்கிலீஷ் பேசுனா சும்மா அப்படி நாக்கு நுனியில் விளையாடும். நான் அலட்சியம். பெரிய பெரிய டாக்டருங்களை கராடம் வைக்கும். ஸ்டெடியோ அப்படியே. என்ன சொல்கிறது வாத்தியார, வார்த்தையே வரல. அந்த பொண்ணு வந்து என்னை கூப்பிட்டானா பார்த்துக்கோயேன். எனக்கு எப்படி இருக்கும்? என்னடா நாயிடுச்சு. நந்து போயினே இருந்தது. என்னை திரும்பி பார்த்து தபார் இங்கே வான்னு கூப்பிட்டுது. என்னையாமான்னு நான் திரும்பி திரும்பி பார்த்துக்கினிட்டேன். ஆமாம், உன்னை தான். உன் பேர் என்னன்னுது? என் பேர் முன்சாமின்னு. முனுசாமி எங்கூட வான்னு கூப்பிட்டுது. எதுக்குமான்னு சும்மா வாயேன்னுது. எனக்கு ஒரு விதமாக ஆயிடுச்சு. அது விடுவிடுன்னு நடக்குதா? நான் கூடவே ஓடுறேன். உள்ள ஆஸ்பத்திரிக்குள்ளேயே கூட்டின்னு போகுது. ஜென்ரல் வார்டு, பிரசவ வார்டு எல்லாம் தாண்டி புது கட்டடத்தில் பூந்து. அது என்ன லிஃப்டா? அதில் ஏறி சர்றன்னு மேலே போனோம். அஞ்சாவதோ ஆறாவதோ மாடி. அதுக்கு போய் ஒரு ரூமில் கூட்டின்னு போச்சு. அவங்க ஒரு பெரிய டாக்டர் உட்காந்துக்கிறாரு, ரங்காராவ் கனகா. அவரோட ஏதோ ஏதோ இங்கிலீஷில் பேசிச்சு. அவர் என்னை பார்த்து உட்காருன்னார். அந்த பொண்ணு முன்சாமி நாக்காலையிலேயே உட்காரு, பயப்படாதேன்னு சொல்லிச்சு. அந்த ரூமில் ஒரே மிஷினாக இருந்தது. எலிட்ரி வேலையெல்லாம். அப்புறம் ஃபோட்டோ எடுப்பாங்களா, அது அவரை கண்ணாடி சாமான், பழ பழ பழன்னு ஆயுதங்க. எனக்கு ஒன்றுமே பிரில வாத்தியார. அந்த அம்மாவான கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. எத்தனையாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் நாங்கள். ஸ்கூல் பக்கமே போனதில்லை நானும். அப்பா அம்மா எங்கே? நாங்கள் அப்பா ராயப்பேட்டை ரங்கா, டேப் நல்லா அடிப்பார், காலாவு தியேட்டர். அம்மா சின்ன வயசுலேயே போட்டாங்கன்னு. எழுத படிக்க தெரியுமான்னதுக்கு பொம்மை பார்ப்பேன்னு. கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டதுக்கு சும்மா சிரித்தேன். அவங்களும் சிரிச்சிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கின்னு மறுபடியும் இங்கிலீஷில் பேசினாங்க. அப்புறம் மலையாளத்து நர்சி வந்து என் கையில் ரப்பர் சுற்றுச்சு. புசு புசுன்னு பம்பு வச்சிச்சு. ஒரு புஸ்தகத்தை கொண்டாந்து பிரித்து, முன்சாமி இதில் என்ன தெரியுதுன்னு உனக்குன்னாங்க. கலர் கலராக புள்ளி தெரியுதுன்னு சொன்னேன். சட்டையை காயட்ட சொன்னாங்க. மாரில் வச்சு பார்த்தாங்க. பயப்படாத முன்சாமி, உன்னை ஒன்றும் செய்ய மாட்டோம். முன்சாமி நான் சொல்கிறத கவனமாக கேளுன்னாங்க. என்ன செய்ய போகிறீங்க ஒன்று? முனுசாமி உனக்கு என்ன ஆசைன்னாங்க. ஆஸ்பத்திரியில் தொப்பி போட்டு வண்டியை தள்ளினே போகிறானே, அந்த வேலை எனக்கு வாங்கி கொடுங்கோ. அதான் ஆசை என்ன முனுசாமி, உனக்கு எங்களை எல்லாம் போல் படிக்க ஆசை, பேச ஆசை, பெரிய பெரிய புஸ்தகங்கள்லாம் படிக்கிறாப்புல ஆசை இருக்குதான். நாங்கள் அதெல்லாம் நடக்காதம்மா என்ன, நடக்க வைக்கிறோம் நாங்கள். எப்படின்னு அந்த ஸ்ட்ரெச்சர் தள்ளுறானே, அவனை விட நீ முன்னுக்கு வர முடியும். உன்னாலே தமிழ் மற்றும் இங்கிலீஷ் எல்லாம் படிக்க முடியும். பெரிய பெரிய புஸ்தகங்கள் விஷயங்கள் எல்லாம் உனக்கு சட்டுன்னு விளங்கும். எல்லாம் 1-2 மாதத்தில் நடக்கும். ஆப்ரேஷன் பண்ணிக்கோ நாங்கள். ஆப்ரேஷனா, என்ன ஆப்ரேஷன் கேட்டேன். ஒன்றும் வலிக்கவே வலிக்காது, கொஞ்ச நாள் கம்முன்னு தூங்குவேன் அவ்வளோதான், அப்புறம் சாதாரணமாக நடமாடுவேன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணிக்கினா புஸ்தகம் படிக்க முடியுமான்னு கேட்டேன். புஸ்தகம் மட்டும் இல்லை, எழுத முடியும், பேச முடியும், இப்படி ஆகிடுவேன், அப்படி ஆகிடுவேன்னு என்னென்னவோலாம் சொன்னாங்க. முதல்ல பயந்துன்னு அந்த அம்மா ரொம்ப நல்லா பேசிச்சு. இதில் பயப்பட ஒன்றுமே இல்லை, உனக்கா இஷ்டம் இருந்து பண்ணிக்கிறேன்னு சொன்னால் தான் உன்னை நாங்கள் தொடுவோன்னாங்க. ஆனால் இதில் உனக்கு நிறைய நல்லது, மறுபடி திருப்பி திருப்பி சொன்னாங்க. அந்த அம்மா சொல்கிற விதத்தை பார்த்தா இதில் ஒன்றும் ராங்காக எதுவும் இருக்காதுன்னு தோணுச்சு. எத்தனை நாள் பிளாட்ஃபாரத்தில் தூங்க போகிற, எத்தனை நாள் மூட் தூக்க போகிற, இந்த மெட்ராஸில் உன்னைய மாதிரி எத்தனை பேர் அடுத்த வேலை சோத்துக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஏதோ எறும்பு போல் வாழ்கிறாங்க தெரியுமா இருந்துச்சு. நான் நீங்கள் சொன்னால் சரி ஆப்ரேஷன் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்போவும் காகிதம் கொண்டு வந்து கையில் மசி தடவி வாங்கினாங்க. நான் ஓட் டெஸ்ட்லாம் பண்ணாங்க, மக்கான நாள் வர சொன்னாங்க. காலையிலேயே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன், டாக்டர் அம்மா காத்துட்டு இருந்தாங்க. தன் பேர் லீலான்னு சொன்னாங்க, அந்த பெரிய டாக்டர் பேரும் சொன்னாங்க. அது வாயிலே நுழையலை, அது கிறிஸ்துவு பேர். ஜூஸ் மாதிரி கொடுத்தாங்க, தலையில் வெள்ளை தொப்பி போட்டாங்க, வெள்ளையிலேயே பனின்லாம் கொடுத்தாங்க, சௌகரியமாக படுத்துக்க சொன்னாங்க. அந்த அம்மா என்னை விட்டு நகரவே இல்லை, என் கூட சோகா பேச்சு கொடுத்துக்கினே சிரிச்சுக்கினே இருந்துச்சு. அப்புறம் நரம்பு ஊசி போட்டாங்க, உடம்பெல்லாம் சரியான சூடுவா தர. அப்புறம் வண்டி தள்ளிக்கின்னு உள்ளே கொண்டு போனாங்க. அப்புறம் மறுபடியும் ஊசி போட்டாங்கன்னா நான் சொருகு சொருகுச்சுவா தேர. 3 மாதங்கள், 90 நாட்கள் நான் இந்த இடத்திற்கு சிகிச்சைக்கு வந்து, டாக்டர் லீலா இன்று நான் வெளியே உலாவ போகலாம் என்று சொல்லியிருக்கிறாள். சொல்லும்பொழுது அவள் நெற்றியில் விளையாடிய மெல்லிய கூந்தலின் 1-2 கற்றைகளை கவனித்தேன். வந்தனம் டாக்டர், நான் அறையிலேயே இருக்கிறேன், புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்றேன். புத்தகங்கள் போதாதா மிஸ்டர் முனுசாமி என்றார். இன்னும் வேண்டும், இன்னும் இன்னும் வேண்டும் என்றேன். மறுபடியும் அந்த புன்முறுவல். பற்கள் தெரியாமல் உதட்டோரத்தில் மட்டும் மெல்ல மலரும் மிக மெல்லிய புன்முறுவல். என் அருகே எத்தனை புத்தகங்கள், எத்தனை புத்தகங்கள், படித்து விட்டேன். என் தூக்கத்தில் என் தலைமாட்டில் டேப் ரெக்கார்டர், அதை மறுபடியும் செயல்படுத்தினேன். அது மெல்லிதாக முணுமுணுத்தது. உறவு, பந்தம், பாசம், அன்பு, பரிவு, ஆசை, நேசம், நட்பு, காதல் அனைத்தேன். எத்தனை வார்த்தைகள் 2 மனித மனங்களின் ஈடுபாட்டை காட்ட. அந்த கடைசி வார்த்தை காதல். டாக்டர் லீலா மறுபடியும் உள்ளே வந்தாள். டாக்டர், இன்று உங்களுக்கு ஒரு பரிசு அளிக்கப் போகிறேன் என்றேன். அப்படியா என்றாள். மாத்திரை சீசாவை பார்த்தாள். 8 மணி மாத்திரை இன்னும் சாப்பிடவில்லை நீங்கள் என்றாள். டாக்டர், 8 மணி மாத்திரையை சற்று மறந்திருக்கலாம். காதல் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்களேன். நீங்கள்தான் சொல்லுங்கள் என்றாள் டாக்டர். டாக்டர், நான் எப்படி மாறிவிட்டேன். சாக்கடையில் இருந்தவனை கதவு திறந்து வண்ணங்கள் நிறைந்த பூங்காவில் உலவ விட்டிருக்கிறீர்கள். அதுவும் தகுதியுடன் உலவ விட்டிருக்கிறீர்கள். இது என்ன மாயம்? டாக்டர், நான் எப்படி இருந்தேன் என்றேன். ஒன்றும் தெரியாமல் என்றாள். இல்லை, அறிவு, சுத்தம், நாகரிகம் எதுவும் படாத ஓர் உலகத்தில் இப்பொழுது என்றேன். நிறைய படிக்கிறீர்கள் என்றார் டாக்டர். படிக்கிறேன். எத்தனை விந்தைகள், எத்தனை வார்த்தைகள், இரவு பகலாக விஞ்ஞானத்தை வளைத்து எனக்கு புகட்டி புகட்டி என் சிந்தனைக்கு வடிவம் கொடுத்து அதிவேகத்தில் அத்தனை வார்த்தைகளை கிரகிக்க வைத்து பேச்சு, நடை, இலக்கணம், வாக்கிய அமைப்பு, சொல்லும் விதம், அறிவு எல்லாம் இந்த சிறிய காலத்தில் இத்தனை சீக்கிரம் இத்தனை வேகத்தில் என்னில் ஏற்றி எனக்கு புதிய பிறவி அளித்த உங்களுக்கு நான் ஒரு பரிசளிக்க வேண்டும். மிஸ்டர் முனுசாமி, இந்த பரிசோதனை இன்னும் முடிவு பெறவில்லை என்றார் டாக்டர். இனி என்ன டாக்டர், எனக்கு வழி அமைத்து கொடுத்து விட்டீர்கள், அந்த வழி செல்லும் திக்கையும் காட்டிவிட்டீர்கள், இனி என்ன? இனிமேல்தான் இனிமேல்தான் என்றார் டாக்டர் லீலா. கண்ணாடி ஜன்னல்களின் ஊடே திரை ஆட அவள் மேல் வெளிச்சம் விதவிதமாக படும்போது சொல்லிவிடலாமா என்று யோசித்தேன். இந்த பெண் புரிந்த விந்தை நான், இவள் செய்த புதிய சகாப்தம் நான், இவள் இல்லையேல் இந்த புதிய நானில்லை. இன்னமும் எத்தனை பரிவு, எத்தனை ஆதங்கம் என்மேல்! அதிகம் படிக்காதீர்கள், வெளிச்சம் பின்பக்கத்திலிருந்து வர வேண்டும், இரத்த அழுத்தத்தை அவ்வப்போது கவனிக்க வேண்டும். நீங்கள் ஓர் விலை உயர்ந்த நகை போல எங்களுக்கு என்றெல்லாம் கவனித்தாள். டாக்டர் என்றேன், சொல்லுங்கள், இதை படியுங்கள் என்றேன். புத்தகத்தை பிரித்தாள். டாக்டர் லீலாவுக்கு அன்புடன், பக்தியுடன், பாசத்துடன், காதலுடன் முனுசாமி என்று எழுதியிருந்தேன். கடைசி வார்த்தையில் சற்று நேரம் அவள் கண்கள் தயங்கின. என்னை நிமிர்ந்து பார்த்தாள். காஃப் லவ் என்று ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது மிஸ்டர் முனுசாமி என்றாள். டாக்டர், என்னுள் ஜுரம் இருக்கிறது. ஆபரேஷனுக்கு பிறகு என் ஞாபக சக்தி சாதாரண சக்தியை விட 15-16 மடங்கு செயல்படுகிறது. என்னில் தன்னம்பிக்கை ஊறுகிறது. எனக்கு காட்டப்பட்ட புதிய அறிவுலகத்தில் வெற்றி பெற எனக்கு எல்லா தகுதிகளும் ஏற்பட்டுவிட்டன. ஒரு நிமிஷம் அந்த புத்தகத்தை கொடுங்கள் என்னிடம். ஏதாவது பக்கத்தை காட்டுங்கள். ஒரு தடவை படிக்கிறேன், மூடுகிறேன், உடனே ஒப்பிக்கிறேன். என் பேச்சு செப்பனிடப்பட்டு விட்டது. எனக்கு நாகரிகம் ஏற்பட்டுவிட்டது. இதற்கெல்லாம் ஒரே காரணம் நீங்களும் டாக்டர் ஃபெர்னாண்டஸும், முக்கியமாக நீங்கள். உங்கள் இனிய குரல், இனிய பேச்சு, பாவனைகள் என்மேல் எப்போதும் இரவி நிற்கிறீர்கள், என் மனதில், என் இரத்த ஓட்டத்தில். டாக்டர், நான் உங்கள் அடிமை. உங்களை நான் காதலிக்கிறேன். ஓஹோ என்றாள் டாக்டர். ஓ எஸ் என்றேன். ஏன் டாக்டர், நான் அழகாக இல்லையா? அப்படி இல்லை முனுசாமி, உங்களுக்கும் எனக்கும் சென்ற மாதங்களில் ஏற்பட்ட உறவு ஒரு தனிப்பட்ட டாக்டர் பேஷண்ட் உறவு. உங்களை வெறும் பேஷண்ட் என்று சொல்ல முடியாது, எங்கள் ஆராய்ச்சிக்கு உதவிய ஒரு முக்கியமான பேஷண்ட். இருந்தும் உங்களுடன் நான் பழகியது, பேசியது, போதித்தது எல்லாம் மனோதத்துவ ரீதியில் ஒரு சோதனை செய்வதற்காக. காதல் மனோதத்துவ ரீதியில் ஒரு சோதனை இல்லையா டாக்டர்? நான் உங்களுக்கு தகுதி இல்லாதவனாக நீங்கள் எண்ணலாம். சேச்ச, அப்படி இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு தெரிந்திருப்பதில் எனக்கு பாதிதான் தெரியும் என்றாள் டாக்டர். என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? உங்கள் வேலைக்காரனாகவாவது தன்னம்பிக்கை இல்லாமல் பேசாதீர்கள் முனுசாமி. தன்னம்பிக்கை இருப்பதால் நேராக அப்பட்டமாக உங்களை கேட்கிறேன், என்னை மனம் செய்து கொள்வீர்களா என்றேன். இப்பொழுதே பதில் வேண்டுமா, சற்று யோசிக்க வேண்டாமா என்றாள் டாக்டர். யோசித்து சொல்லுங்கள். என் தகுதிகள் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். நான் எப்படி இருந்தவன் என்பதும் உங்களுக்கு தெரியும். நான் எப்படி ஆனேன் என்றும் என்னவெல்லாம் சாதிக்க முடியும் என்றும் தெரியும். எல்லாவற்றையும் யோசித்து நாளை பதில் சொல்கிறேன். அது என்ன புத்தகம் என்றாள் என் கையில் இருந்த புத்தகத்தை பார்த்து. சிலப்பதிகாரம் என்றேன். அடே அப்பா, நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட். குட் நைட் என்று மறுபடியும் அந்த விசேஷ புன்னகை செய்துவிட்டு சென்றாள் டாக்டர். அவள் போன பின் அந்த புன்னகையை என் கட்டிலுக்கு எதிரே வைக்கப்பட்டிருந்த மலர்களில் மறுபடி பார்த்தேன். நாளை காலை நாளை காலை பாடினேன், மாசில் வீணையும். இரண்டு மணி நேரத்தில் நான் சற்றும் எதிர்பாராத விதத்தில் டாக்டர் லீலா மறுபடியும் வந்தாள். மிஸ்டர் முனுசாமி, நான் உங்களுடன் கொஞ்சம் பேச வேண்டும் என்றாள். சொல்லுங்கள் டாக்டர் என்றேன். நீங்கள் சற்று முன் என்னிடம் கேட்டதை டாக்டர் ஃபெர்னாண்டஸிடம் சொன்னேன். அவர் உடனே உங்களிடம் விஷயத்தை சொல்லிவிடுவதுதான் உசிதம் என்று அபிப்பிராயப்பட்டார். எனக்கும் அப்படியே தோன்றுகிறது. உட்காருங்கள், என்ன விஷயம் சொல்லுங்கள். அவள் ஒரு ஸ்டூலை என் அருகில் இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தாள். தன் நகத்தை பார்த்து கொண்டே பேசினாள். முனுசாமி, நாங்கள் உங்களுக்கு இந்த ஆபரேஷன் செய்த பின்னணியை முதலில் சொல்லிவிடுகிறேன். தயங்கினாள், மறுபடியும் பேசினாள். சமீபத்தில் அமெரிக்காவில் டேனியல் கீஸ் என்பவர் இந்த ஆபரேஷனை ஒரு வெள்ளெலிக்கும் ஒரு மனிதனுக்கும் செய்து ஆச்சரியப்படத்தக்க முடிவுகளை வெளியிட்டார். கார்டன் என்கிற அந்த மனிதன் உங்களைப் போல எழுத படிக்க தெரியாத பாமரனாக மிக குறைந்த அறிவு மட்டத்தில் இருந்தவன். ஆபரேஷனுக்கு பிறகு மிகச்சில தினங்களில் அவன் அறிவு சிக்கலான கணக்குகளையும் சிக்கலான புத்தகங்களையும் படித்து புரிந்து கொள்ளும் அளவிற்கு விருத்தியாகிவிட்டது என்று ஆபரேஷனின் முழு விவரங்களையும் கொடுத்திருக்கிறார். அந்த சிகிச்சையை நாமும் செய்து பார்த்தால் என்ன என்று எனக்கும் டாக்டர் ஃபெர்னாண்டஸுக்கும் தோன்றியது. எனவே உங்களை தேர்ந்தெடுத்தோம் என்றார் டாக்டர். அது என் அதிர்ஷ்டம் டாக்டர். ஆபரேஷனை வெற்றிகரமாக செய்துவிட்டீர்களே. சிலப்பதிகாரம் படிக்கிறேனே, உங்களை நாகரிகமாக காதலிக்கிறேனே என்றேன் நான். ஆம் முனுசாமி, ஆனால் இந்த ஆபரேஷனில் ஒரு சிக்கல் இருக்கிறதாக ஸ்ட்ராஸ் என்று ஒரு டாக்டர் அறிவித்திருக்கிறார். சிக்கலா? அது என்ன? நான் சமாளிக்கிறேன் டாக்டர். என்னால் அது முடியும் என்றேன் நான். முடியாது மிஸ்டர் முனுசாமி, கவனமாக கேளுங்கள். அதிர்ச்சியை தாங்கிக் கொள்வீர்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதனால்தான் உங்களிடம் இதை சொல்கிறேன். சற்று தயங்கிவிட்டு டாக்டர் லீலா தெளிவாக என்னிடம் சொன்னாள். முனுசாமி, எத்தனை வேகமாக நீங்கள் இந்த அறிவை பெற்றீர்களோ, எத்தனை விரைவில் நீங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டீர்களோ, அத்தனை விரைவில், ஏன் அதைவிட விரைவில், எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் மறந்து விடுவீர்கள். அதுதான் இந்த ஆபரேஷனில் சிக்கல் என்றாள். டாக்டர் என்றேன் நான். ஆம், இதில் ஒரு மூர்க்கத்தனமான நியாயம் இருக்கிறது. அறிவு எளிதில் வந்துவிட்டது. விஞ்ஞானத்தை வைத்துக்கொண்டு அறிவு பெறும் முறையை சுருக்கினால் அதற்கு ஒரு நஷ்ட ஈடு இது. எல்லாவற்றையும் அதே வேகத்தில் மறந்து போய்விடுவீர்கள். சீக்கிரமே சீக்கிரமே என்றாள். அந்த அறை சட்டென்று இருண்டது எனக்கு. என்னடா முன்சாமி, கொஞ்ச நாளாக காணோம், திருத்தணி காவடி எடுத்தியான்னு பின்னால் சத்தம் கேட்டுது. திரும்பினா அந்த வேப்பம்பாய அத்தையும் கேட்குறவேன்பா. கொஞ்ச நாளாக என்ன ஆச்சுன்னே தெரில, சரியாகவே யாவும் இல்லை. யாரை பார்த்தாலும் எங்கேயோ பார்த்தம்மா தோணுது. அதுவும் அந்த பொண்ணு போகுதே பாரு, அது கூட எங்கேயோ பார்த்துக்கிறேன். பார்த்தார என்னவோ போ, ஒன்றுமே புரியல, சரியாகவே இல்லை. பேப்பர் வச்சுக்கிறியா, பச்சு காட்டு. என்ன ஆச்சு அந்த சிலோன் லைலா கேஸு? மற்றும் ஒரு கதையுடன் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.